The following is the introduction to the Bhagavad Gita as it is, by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவிலுக்கான அறிமுக உரை அருளியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்.
Recorded on February 19th, 1966, in New York.
1966 வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசலாகயா சக்ஷூர்மிலிதம் ஜீனோ தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. ஸ்ரீசைதன்யமனோஹித்யம் ஸ்தாபிதம் ஜீனபூதலே ஸ்வயம் ரூபகதாமயம் ததாதி சாபனாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுருஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவான்ஸ்ய ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் ஸ்வாம் சஜீவம் ஸ்வாத்வைதம் சாவதூதம் பரிஜனசஹிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சஹகனலலிதா ஸ்ரீவிசாகான்விதான்ஸ்ய. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனவந்தோ ஜகத்பதி கோபேசு கோபிகா காந்த்ய ராதா காந்த நமஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதீ பிந்தாத்மனேஷனி பிகவானு சுதே தேவி பிரணாமாமி ஹரி பிரிய வஞ்சாகல்பதருப்பஸ்ய கிருபாசிந்துப்பயேவச பதிதானாம் பாவனேப்போ வைஷ்ணவேப்போ நமோ நம. ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா பிரபு நித்தானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாசாதி கௌர பக்த பிருந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி. இன்ட்ரோடக்ஷன் டு கீதோபனிஷத் பை ஏசி Bhakti Vedanta Swami, the author of Srimad Bhagavatam, Easy Journey to Other Planets, editor of Back to Godhead, etc.
கீதோபனிஷத்திற்கான அறிமுக உரை அருளியவர் ஸ்ரீமத் பாகவதம் பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் மற்றும் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையின் ஆசிரியருமான ஆ ச பக்திவேதாந்த சுவாமி.
பகவத்கீதா இஸ் நோன் ஆல்சோ கீதோபனிஷத்.
பகவத்கீதை கீதோபனிஷத் என்றும் அறியப்படும்.
தி எசன்ஸ் ஆஃப் பேசிக் நாலேஜ் அண்ட் ஒன் ஆஃப் தி most important of the various Upanishads in Vedic literature.
வேத இலக்கியங்களில் மிக முக்கிய உபநிஷதமான இந்நூல் வேத ஞானத்தின் சாரமாகும்.
This Bhagavad Gita, there are many commentations in English, and what is the necessity of another English commentation of the Bhagavad Gita can be explained in the following way.
Bhagavad Gita-க்கு எத்தனையோ ஆங்கில உரைகள் இருக்க இன்னொன்றின் அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம். இந்த வெளியீட்டின் அவசியம் பின்வருமாறு விளக்கப்படலாம்.
One American lady, Mrs. Charlotte Neblen, asked me to recommend an English edition of Bhagavad Gita which she can read.
சமீப காலத்தில் ஓர் அமெரிக்க பெண்மணி பகவத்கீதையின் ஓர் ஆங்கில மொழிபெயர்ப்பை சிபாரிசு செய்யுமாறு என்னை வேண்டினாள்.
Of course, in America, there are so many editions of English Bhagavad Gita.
அமெரிக்காவில் என்னவோ பகவத்கீதையின் ஆங்கில பதிப்புகள் பல கிடைக்கலாம்.
But so far, I have seen them not only in America, but also India. None of them can be said strictly as authoritative.
ஆனால் நான் பார்த்தவரை அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ அவற்றில் ஒன்றை கூட பிரமாணமானதாக கூற இயலாது.
Because almost every one of them have expressed their own opinion through the commentation of the Bhagavad Gita without touching the spirit of Bhagavad Gita as it is.
ஏனெனில் அவை ஒவ்வொன்றிலும் பகவத்கீதையின் உள்நோக்கத்தை தொடாமல் ஒவ்வொரு கருத்துரையாளரும் தனது சொந்த அபிப்பிராயத்தையே பெரும்பாலும் வெளிப்படுத்தியுள்ளனர்.
The spirit of Bhagavad Gita is mentioned in the Bhagavad Gita itself.
பகவத்கீதையின் உள்நோக்கம் பகவத்கீதையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது.
It is just like this. If we want to take a particular medicine, then we have to follow the particular direction mentioned on the label of the medicine.
உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட மருந்தை நாம் உட்கொள்ள விரும்பினால் அந்த மருந்தின் தலைப்பு காகிதத்தில் உள்ள விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும்.
We cannot take the particular medicine according to our own direction or by the direction of a friend.
ஒரு நண்பர் கூறுவது போலவோ நமக்கு தோன்றியபடியோ மருந்துண்ண முடியாது.
But we have to take the medicine under the direction given on the label of the bottle and as directed by the physician.
தலைப்பு காகிதத்தின் மேல் கூறப்பட்டுள்ளபடியோ மருத்துவர் ஒருவரது அறிவுரையின்படியோ மருந்து உட்கொள்ளப்பட வேண்டும்.
Similarly, the Bhagavad Gita also should be taken or accepted as it is directed by the speaker himself.
அதுபோல பகவத்கீதையை கூறியவரது வழிகாட்டுதலின்படியே கீதையை உண்மை உருவில் எடுத்துக்கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டும்.
The speaker of the Bhagavad Gita is Lord Sri Krishna.
பகவத்கீதையை உபதேசித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்.
He is mentioned in every page of the Bhagavad Gita as the supreme personality of God, பகவான்.
கீதையின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் பரமபுருஷராக முழுமுதற் கடவுளாக பகவானாக கூறப்பட்டுள்ளார்.
Of course, பகவான் is sometimes designated to any powerful person or any powerful demigod.
பகவான் என்ற சொல் சில வேளைகளில் சக்தி வாய்ந்த நபரையோ தேவரையோ குறிக்கலாம்.
But here, பகவான் is certainly designated to Sri Krishna, a great personality, but at the same time, we must know that Lord Sri Krishna.
எனவே இங்குள்ள பகவான் என்னும் சொல் ஸ்ரீகிருஷ்ணரை மிகச்சிறந்த நபராக குறிப்பிடுவது நிச்சயம்.
As he is confirmed by all the acharyas, I mean to say, him Shankaracharya, Ramanucharya, Madhyacharya, Nimbakaswami, and Sri Chaitanya Mahaprabhu, and many others. In India, there were many authoritative scholars and acharyas, I mean authorities of the Vedic knowledge, all of them, including Shankaracharya, has accepted Sri Krishna as the supreme personality of God.
Anal, அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நாம் அறிய வேண்டும். வேத ஞானத்தின் அதிகாரிகளாக இந்தியாவில் தோன்றிய சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றனர்.
The Lord himself has also established himself as the supreme personality of Godhead in the Bhagavad Gita.
பகவத் கீதையில் பகவானே தன்னை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக நிலைநாட்டுகின்றார்.
He is accepted so in the Brahma Sanghita and all Puranas, especially in the Bhagavat Puranam. கிருஷ்ணஸ்து பகவான் சயம்.
பிரம்ம சம்ஹிதையிலும் எல்லா புராணங்களிலும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்றே அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்.
We should take Bhagavad Gita as it is directed by the personality of Godhead himself.
எனவே முழுமுதற் கடவுள் தானாகவே விளக்கியுள்ளபடி நாம் பகவத்கீதையை அதன் உண்மை உருவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So, in the fourth chapter of Bhagavad Gita, the Lord says,
கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
இமம் விவசதி ஜூகம் பிரத்வமான் அஹம் அவ்வயம் விவசியான் மனவே பிராஹ மறு ரிக்கா கவே பிரவி ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர் சயோ விதுஹு சகாலே நேஹா மகதா ஜோக நஷ்ட பரந்தப ச ஏவாயம் மயா தி அத்ய ஜோக பிரக்த புராதன பக்தோசி மே சகாசீதி ரஹசம் ஜீத உத்தமம்.
இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தோவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரஷ்யோ விதுகு சகாலேனக மகத யோகோ நஷ்ட பரந்தப ச ஏவாயம் மயா தேத்ய யோகோ புரோக்த புராதன பக்தோசிமே சகாசேதி ரகசியம் ஹேதத் உத்தமம்.
The idea is, the Lord said to Arjuna that this yoga, this system of yoga, Bhagavad Gita, was first spoken by me to the sun god. And the sun god explained to Manu. Manu explained to Ikkhaku.
பகவத்கீதை எனும் இந்த யோக முறை முதலில் சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டதாகவும் சூரிய தேவன் அதை மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் விளக்கியதாக அர்ஜுனனிடம் பகவான் கூறுகிறார்.
And in that way, by disciplic succession, one after another, this yoga system is coming. And
இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது.
In course of time, this system is now lost, and therefore I am speaking to you.
காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருஷேத்திர போர்க்களத்தில் இப்போது அர்ஜுனனுக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது.
The very same yoga system again, the very same old yoga system of Bhagavad Gita or Gita Upanishad, because you are my devotee and you are my friend.
தனது நண்பனும் பக்தனுமானதால் இந்த பரம ரகசியத்தை அர்ஜுனிடம் உரைப்பதாக பகவான் கூறுகின்றார்.
Therefore, it is possible for you only to understand. Now the purport is that Bhagavad Gita is a treatise which is specially meant for the devotee of the Lord.
பகவத் கீதை பகவானின் பக்தர்களுக்கான நூல் என்பதே இதன் உள்ளுரையாகும்.
There are three classes of transcendentalists, namely the jnani, the yogi and the bhakta, or the impersonalist, or the meditator, or the devotee.
ஞானி அதாவது அருவவாதி, யோகி தியானம் செய்பவன், பக்தன் என மூன்று விதமான ஆன்மீகவாதிகள் உண்டு.
So here it is clearly mentioned, the Lord says to Arjuna that I am speaking or I am making you the first man of the parampara, because the old parampara or disciple succession is now broken.
பழைய பரம்பரை முறிந்ததனால் புதிய பரம்பரையின் முதல் சீடனாக அர்ஜுனனை ஆக்குவதாக பகவான் அவனிடம் தெளிவாக கூறுகிறார்.
Therefore, I wish to establish again another parampara in the same line of thought as it was coming down from the sun god to others.
எனவே சூரிய தேவனிலிருந்து தொடங்கி மற்றவர்கள் வழியாக தொடர்ந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த பரம்பரையின் அதே சிந்தனையில் மற்றொரு பரம்பரையை நிறுவ வேண்டும் என்பதும், அர்ஜுனனால் தனது உபதேசங்கள் புதிதாக மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் பகவானின் விருப்பம்.
So you take it and you distribute it, or the system, the yoga system of Bhagavad Gita may now be distributed through you. You become the authority of understanding Bhagavad Gita.
அர்ஜுனன் பகவத்கீதையை அறிந்து உணர்வதற்கான அதிகாரம் பொருந்தியவனாக வேண்டும் என்று அவர் விரும்பினார்.
Now here is a direction that Bhagavad Gita is specially instructed to Arjuna, the devotee of the Lord, the direct student of Krishna, and not only that, he is intimately in touch with Krishna as friend.
அவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நெருங்கிய நண்பனாகவும் நேரடி சீடனாகவும் பக்தனாகவும் இருந்ததால் பகவத்கீதை அவனுக்கு உபதேசிக்கப்பட்டது என்பதை நாம் காண்கிறோம்.
Therefore, Bhagavad Gita is understood by a person who has similar qualities like Krishna. That means he must be a devotee, he must be in direct relationship with the Lord.
எனவே அர்ஜுனனுக்கு சமமான தகுதிகள் இருக்கும் ஒருவரே பகவத்கீதையை நன்றாக அறிய முடியும். அதாவது பகவானிடம் நேரடி உறவு கொண்ட பக்தராக அவர் இருக்க வேண்டும்.
As soon as one becomes a devotee of the Lord, he has a direct relationship also with the Lord.
ஒருவர் பகவானுடைய பக்தராக மாறியவுடன் அவரும் பகவானுடன் நேரடி தொடர்புடையவராகிறார்.
That is a subject matter very long, but briefly it can be stated that a devotee is in relationship with the Supreme Personality of Godhead in five ways.
இது மிகவும் விரிவான விஷயமாகும் என்றாலும் ஒரு பக்தர் பகவானுடன் ஐந்து விதங்களில் ஏதாவது ஒரு வழியில் உறவுடையவராகிறார் என்று சுருக்கமாக.
One may be a devotee in a passive state. One may be a devotee in active state. One may be a devotee as a friend. One may be a devotee as parent. And one may be a devotee as conjugal lover.
ஒன்று சாந்தமான பக்தராக இருக்கலாம். ரெண்டு தொண்டு செய்யும் பக்தராக இருக்கலாம். மூன்று நண்பராக பக்தர் இருக்கலாம். நான்கு பெற்றோராக பக்தர் இருக்கலாம். ஐந்து காதலராக பக்தர் இருக்கலாம்.
So Arjuna was a devotee in relationship with the Lord as a friend.
அர்ஜுனன் பகவானுடன் நண்பன் என்ற முறையில் உறவு கொண்டிருந்தான்.
The Lord can become a friend. Of course, this friendship and the conception of friendship which we have got in a mundane world, there is a gulf of difference.
பௌதிக உலகில் காணும் நட்பிற்கும் இந்த நட்பிற்கும் ஆழ்ந்த வேறுபாடு நிச்சயமாக உண்டு.
This is transcendental friendship. Which not that everyone will have the relationship with the Lord.
எல்லாராலும் அடைய முடியாத திவ்யமான நட்பு இது.
Everyone has got a particular relationship with the Lord, and that particular relationship is evoked by the perfection of devotional service.
உண்மையில் அனைவருக்குமே பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவு முறை உண்டு. பக்தி மகய சேவையில் பக்குவம் அடையும் போது அவ்வுறவு உணரப்படுகிறது.
At the present status of our life, we have not only forgotten the Supreme Lord, but also we have forgotten our eternal relationship with the Lord.
ஆனால் நம் வாழ்வின் தற்போதைய நிலையில் பரமபுருஷ பகவானை மட்டுமின்றி அவருடனான நித்திய உறவையும் நாம் மறந்திருக்கின்றோம்.
Every living being, out of many, many millions and billions of living beings, each and every living being has got a particular relationship with the Lord, eternally.
கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனும் பகவானுடன் ஒரு குறிப்பிட்ட உறவை கொண்டுள்ளான்.
That is called sarup. Sarup. And by the process of devotional service, one can revive that sarup of oneself.
இது சரூப என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி தொண்டு என்னும் வழிமுறையின் மூலம் அந்த ஸ்வரூபத்திற்கு புத்துயிர் அளிக்க முடியும்.
And that stage is called sarup siddhi, perfection of one's constitutional position.
அந்த நிலை ஸ்வரூப சித்தி, தனது சுயநிலையை அடைதல் என்று கூறப்படுகின்றது.
So Arjuna was a devotee and he was in touch with the Supreme Lord in a friendship.
பக்தரான அர்ஜுனன் பகவானுடன் நட்பு ரீதியில் தொடர்பு கொண்டவனாக இருந்தான்.
Now, this Bhagavad Gita was explained to Arjuna, and how Arjuna accepted it, that should also be noted.
அர்ஜுனன் இந்த பகவத்கீதையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டான் என்பது கவனிக்கத்தக்கதாகும்.
How Arjuna accepted the Bhagavad Gita is mentioned in the 10th chapter. Just like
அவன் ஏற்றுக்கொண்ட விதம் 10ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது.
அர்ஜுன் உபாச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவ அஜம் விபு ஆஹுஸ்தியாம் ரிஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசித தேவல வியாச ஸ்வயம் சைவ ப்ரவீசிமே சர்வமேதத் ரிதங் மன்னே யத் மான் வதசி கேசவ நஹி தே பகவான் பக்திம் விதுத் தேவா
அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபும் ஆகோஸ்துவாம் ரிஷய சர்வை தேவர்ஷீர் நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாச ஸ்வயம் சைவ ப்ரவீஷமி சர்வம் ஏதத் த்ருதம் மன்யே என் மாம் வததி கேசவ நஹி தே பகவான் வியக்திம் விதுர் தேவா நதானவா.
Now Arjuna says, after hearing Bhagavad Gita from the Supreme Personality of Godhead, he accepts Krishna as Param Brahma.
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடமிருந்து பகவத்கீதையை கேட்ட பின் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டான்.
தி சுப்ரீம் பிரம்மா, பிரம்மா எவ்ரி லிவிங் பீயிங் இஸ் பிரம்மா, பட் தி சுப்ரீம் லிவிங் பீயிங் ஆர் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் இஸ் தி சுப்ரீம் பிரம்மா ஆர் சுப்ரீம் லிவிங் பீயிங்.
ஒவ்வொரு உயிரும் பிரம்மனே, ஆனால் உன்னத உயிர்வாளியான முழுமுதற் கடவுள் மிக உயர்ந்த பிரம்மன் ஆவார்.
பரம்தாம, பரம்தாம மீன்ஸ் ஹி இஸ் தி சுப்ரீம் ரெஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங்.
பரந்தாமர் என்றால் அவரே அனைத்தும் உறையும் உன்னத இருப்பிடம் என்று பொருள்.
அண்ட் பவித்ரம், பவித்ரம் மீன்ஸ் ஹி இஸ் பியூர் ஃப்ரம் மெட்டீரியல் கண்டாமினேஷன்.
பவித்ரம் என்றால் தூய்மையானவர், பௌதிக அசுத்தத்தால் கலங்கப்படாதவர் என்று பொருள்.
அண்ட் இஸ் அட்ரெஸ்ட் புருஷம், புருஷம் மீன்ஸ் சுப்ரீம் என்ஜாயர்.
புருஷம் என்றால் அவரே உன்னத அனுபவிப்பாளர்.
சாஸ்வதம், சாஸ்வதம் மீன்ஸ் ஃப்ரம் வெரி பிகினிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன். திவ்யம், டிரான்சென்டென்டல்.
திவ்யம் என்றால் திவ்யமானவர்.
தேவம், தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
ஆதி தெய்வம் என்றால் எல்லா தேவர்களுக்கும் ஆதியான முழுமுதற் கடவுள்.
அஜம், நெவர் பார்ன்.
அஜம் என்றால் பிறப்பெற்றவர்.
விபும், தி கிரேட்டஸ்ட்.
விபும் என்றால் மிக பெரியவர்.
நவ் ஒன் மே டவுட் தட் பிகாஸ் கிருஷ்ணா வாஸ் தி ஃப்ரெண்ட் ஆஃப் அர்ஜுனா, தேர்ஃபோர் ஹி மைட் சே ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட்.
ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனது நண்பர் என்பதால் இவை எல்லாவற்றையும் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் எண்ணலாம்.
பட் அர்ஜுனா ஜஸ்ட் டு டிரைவ் அவுட் திஸ் கைண்ட் ஆஃப் டவுட் இன் தி மைண்ட் ஆஃப் தி ரீடர்ஸ் ஆஃப் பகவத்கீதா,
பகவத்கீதையை படிப்பவரது மனங்களில் இருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக
ஹி ஸ்டாப்லிஷஸ் ஹிஸ் ப்ரொபோசிஷன் by the authority. He says that Lord Sri Krishna is accepted as the Supreme Personality of Godhead not only by himself, Arjuna, but he is so accepted by authorities like Narada, Asita, Devala, Vyasa. These personalities are great personalities in distributing the Vedic knowledge
தன்னால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை அடுத்த பதத்தில் கூறி தனது புகழுரைக்கு சான்று கூறுகிறான் அர்ஜுனன். இந்த அதிகாரிகள் எல்லா ஆச்சாரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்தில் வேத ஞானத்தை உண்மையுருவில் வழங்குபவர்களாவர்.
Therefore, Arjun says that whatever you have spoken so far to me, I accept them as a completely perfect.
எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் எல்லாவற்றையும் பூரண பக்குவமுடையதாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான்.
சர்வமேதா விதகமன்னி I check it, I believe it, that whatever you have spoken, they are all right.
சர்வமேதத் ருதமன்யே, நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மையென நான் ஏற்கின்றேன்.
And your personality of Godhead is very difficult to understand.
மேலும் பகவானின் வியக்தித்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றும்
And therefore, you cannot be known by even the demigods. You cannot be known even by the demigods. That means the Supreme Personality Godhead cannot be known even by greater personalities than the human being. And how a human being can understand Sri Krishna without becoming him, devotee.
பெரும் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாதென்றும் அர்ஜுனன் கூறுகிறான். மனிதர்களை விட சிறந்தவர்களால் கூட பகவானை அறிய முடியாது என்பது இதன் பொருள். இப்படி இருக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் ஒரு மனிதன் அவரை புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு சாத்தியமாகும்?
Therefore, Bhagavad Gita should be taken up in a spirit of devotee of Lord Sri Krishna.
எனவே பகவத் கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும்.
One should not think that he is equal on the same level of Sri Krishna, or one should not think that he is an ordinary personality, maybe a very great personality. No.
தான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமானவன் என்றோ, ஸ்ரீகிருஷ்ணர் சாதாரணமான மனிதர் என்றோ எண்ணக்கூடாது. அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் என்று கூட எண்ணக்கூடாது.
Lord Sri Krishna is the supreme personality of Godhead. So, at least theoretically, on the statement of Bhagavad Gita, or on the statement assertion of Arjuna.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார். எனவே பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் குறைந்தபட்சம் ஏட்டளவிலாவது ஸ்ரீகிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
The person who is trying to understand the Bhagavad Gita, we should accept Sri Krishna as the supreme personality of Godhead, and then with that submissive spirit, unless one receives this Bhagavad Gita in a submissive spirit and oral reception, it is very difficult to understand Bhagavad Gita, because it is a great mystery.
அந்த அடக்கமான மனோநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். இதுவே பகவத்கீதையின் கூற்றும் அர்ஜுனனின் கூற்றுமாகும். பகவத்கீதை ஓர் ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிக கடினம்.
So, in this Bhagavad Gita, we may survey what is this Bhagavad Gita. This Bhagavad Gita is meant for delivering persons persons from the nescience of this material existence.
பகவத் கீதை என்றால் என்ன? பௌதிக வாழ்வின் அறியாமையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத் கீதையின் நோக்கமாகும்.
Every man is in difficulty in so many ways, and as Arjuna also was in difficulty in the matter of fighting the battle of Kurukshetra, and as such he surrendered unto Sri Krishna, and therefore this Bhagavad Gita was spoken.
குருக்ஷேத்திரத்தில் போர் புரிவதில் அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததைப் போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது.
Similarly, not only Arjuna, but every one of us is always full of anxieties due to our this material existence.
அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதிக வாழ்வின் கவலைகளில் மூழ்கியுள்ளோம். நமது வாழ்க்கை நிலையற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது.
அசத்கிரஹா, இட் இஸ் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இன் தி என்விரான்மெண்ட் ஆர் அட்மாஸ்பியர் நான் எக்ஸிஸ்டன்ட், பட் ஆக்சுவலி வி ஆர் நாட் அன் நான் எக்ஸிஸ்டன்ட். அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இட்டர்னல், பட் சம்வேர் அதர் வி ஆர் புட் இன்டு திஸ் அசத். அசத் மீன்ஸ் which does not exist.
உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நம் உண்மை நிலையோ நித்தியமானது. ஆனால் எவ்வாறோ அசத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசத் என்பது இல்லாததை குறிக்கின்றது.
Now, out of so many human beings who are actually inquiring about his position as to what he is, why he is put into this awkward position of suffering, unless one is open to this position, that why I am suffering, I do not want all these sufferings, I have tried to make a solution of all these sufferings, but I have failed. Unless one is in that position, he is not to be considered a perfect human being.
துன்பப்படும் பற்பல மனிதர்களுள் ஒரு சிலரை தங்கள் நிலையை பற்றியும், தாங்கள் யார், இது போன்ற விரும்பத்தகாத சூழ்நிலையில் தாங்கள் தள்ளப்பட காரணம் என்ன என்பதை பற்றியும் ஆராய்வார்கள். ஒருவன் தனது துன்பத்திற்கு காரணம் கேட்கும் நிலைக்கு எழுப்பப்படாதவரை, தான் துன்பத்தை விரும்பவில்லை, துன்பத்திற்கெல்லாம் தீர்வை விரும்புகிறேன் என்பதை உணராதவரை பக்குவமான மனிதனாக கருதப்படுவதில்லை.
Humanity begins when this sort of inquiries are awakened in one's mind. In the Brahma Sutra, this inquiry is called Brahma Jignyasa. Adhaadu Brahma Jignyasa.
அவனது மனதில் இத்தகு கேள்விகள் எழும்போதுதான் மனிதத்தன்மை தொடங்குகின்றது. பிரம்மசூத்திரத்தில் இந்த ஆய்வு பிரம்ம ஜிக்யாசா என்று அழைக்கப்படுகிறது. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா.
And every activity of a human being is to be considered a failure without having this inquiry in his mind.
பூரணத்தின் இயற்கையை ஆராயாதவரை மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகின்றது.
So, persons who have awakened this inquiry into his mind as to what I am, why I am suffering, where from I have come, or where I shall go after death. When these inquiries come or awaken in the mind of a sane human being, then he is practically the right student for understanding Bhagavad Gita, and he must be Siddhava. Sadhava, he must have a respect, a firm respect in the Supreme Personality of God. Such a person, as the ideal person was Arjuna.
எனவே நாம் ஏன் துன்புறுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என்று வினவத் தொடங்குபவர்களே பகவத்கீதையை பயில தகுந்த மாணவராவர். ஒரு நேர்மையான மாணவர் முழுமுதற் கடவுளிடம் அசையாத மதிப்புடையவராக இருக்க வேண்டும். அர்ஜுனன் அத்தகு மாணவனாக திகழ்ந்தான்.
லார்ட் கிருஷ்ணா ஜதாஜதாஹி தர்ம சுக்லானி பபுதி ஜஸ்ட் எஸ்டாப்லிஷ் தி ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப். When man forgets the real purpose of life, the mission of human form of life, then it is called dharmasya glani, control.
வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும்போது அதனை மீண்டும் நிறுவுதல் என்னும் முக்கிய குறிக்கோளுடன் பகவான் தோன்றுகிறார்.
So, in this Bhagavad Gita, subject matter comprehend about the Ishara, the supreme controller, and about the controlled living entities and Prakriti, the nature, the material nature, and next the time, duration of existence of the whole universe, or this manifestation of the material nature, and the duration of time, or the eternal time, and karma. Karma means activity.
பகவத்கீதை ஐந்து அடிப்படையான உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும், பின்னர் ஜீவராசிகளின் உயிர்வாளிகளின் சொரூப நிலையும் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் எனும் ஆள்பவரும் ஜீவன்கள் எனும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். எனவே உயர் ஆட்சியாளரும் ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும் அதாவது ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றனர். பிரகிருதி ஜட இயற்கை, காலம் ஜட இயற்கை தோன்றியிருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுட்காலம், கர்மா செயல் ஆகியவையும்
விவாதிக்கப்படுகின்றன. Whole manifestation, cosmic manifestation, is full of different activities. The living being, especially, they are all engaged in different activities. So we have to study from the Bhagavad Gita, Ishara, what is God, Jiva, what are these living entities, and Prakriti. What is this cosmic manifestation and how it is controlled by time and what are these activities?
பிரபஞ்ச தோற்றம் பல்வேறு செயல்கள் நிறைந்தது. எல்லா உயிர்வாளிகளும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யாவர், பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்ச தோற்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர்வாளிகளின் செயல்கள் யாவை என்பவனையற்றையெல்லாம் நாம் அறிதல் அவசியம்.
Now, out of these five subject matter, in the Bhagavad Gita, it is established that the Supreme Godhead, or Krishna, or Brahma, or Paramatma, you may call whatever you like, but the supreme controller, there is a supreme controller. So the supreme controller is the greatest of all, and the living beings, they are in quality like the supreme controller.
பகவத்கீதையின் இந்த ஐந்து அடிப்படை கருப்பொருள்களில் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, நீங்கள் விரும்பும் பெயரை உபயோகித்து கொள்ளலாம் என்று அழைக்கப்படுபவரே எல்லாரிலும் சிறந்தவர் என்பது நிறுவப்படுகிறது. உயிர்வாளிகள் குணத்தின் அடிப்படையில் உயர் ஆட்சியாளரை போன்றவர்களே.
Just like the supreme controller, the Lord, he has control over the universal affairs, over the material nature. How the it will be explained in the later chapters of Bhagavad Gita, that this material nature is not independent. She is acting under the direction of the Supreme Lord.
பகவத் கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல பௌதிக இயற்கையின் பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பௌதிக இயற்கை சுதந்திரமானதல்ல. முழுமுதற் கடவுளின் ஆணைகளுக்கு இணங்கியே அவள்
செய்யப்படுகிறாள்.
மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். இப்பௌதிக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது.
சோ we are mistaken when we see wonderful things happening in the cosmic nature. We should know that behind these wonderful manifestations there is a controller. Nothing can be manifested without being controlled.
பிரபஞ்ச இயற்கையின் வினோதமான சம்பவங்கள் நிகழும்போது நாம் இந்த பிரபஞ்ச காட்சிக்கு பின்னால் ஆளுநர் ஒருவர் இருப்பதை அறிய வேண்டும். ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது.
It is childish to not to consider about the controller. Just like a very nice motor car with very good speed and very good engineering arrangement is running on this street. A child may think that how this motor car is running without the help of any horse or any pulling agent.
ஆளுநர் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது குழந்தைத்தனமே. உதாரணமாக, குதிரையினாலோ வேறு எந்த மிருகத்தினாலோ இழுக்கப்படாத மோட்டார் வாகனத்தின் ஓட்டம் ஒரு குழந்தைக்கு மிகவும் வினோதமானதாக தோன்றலாம்.
Sane man or an elderly person, he knows that in spite of all engineering arrangements in the motor car, without the driver it cannot move. That engineering arrangement of a motor car or any electric powerhouse, now at the present moment it is the day of machinery, but we should always know that behind the machinery, behind the wonderful working of the machinery, there is a driver.
ஆனால் அறிவுள்ள மனிதனுக்கு அந்த மோட்டார் இயந்திரத்தின் தொழில்நுட்பம் தெரியும். ஒவ்வொரு இயந்திரத்திற்கு பின்னும் ஒரு மனிதன் ஓட்டுநரின் திறமை உள்ளது என்று அவன் அறிவான்.
So the Supreme Lord is the driver. Adhyaksha is the supreme personality under whose direction everything is working.
இதுபோல முழுமுதற் கடவுளும் ஓர் ஓட்டுநர் ஆவார். அவரது வழிகாட்டுதலின்படியே அனைத்தும் இயங்குகின்றன.
Now these jiva are the living entities. They have been accepted by the Lord in this Bhagavad Gita, as we'll know it in later chapters. So they are parts and parcels of the Supreme Lord. Mamaivaamsa jiva bhuta. Ansa means parts and parcels.
ஜீவன்கள் பின்வரும் அத்தியாயங்களில் கண்டுள்ளபடி அவரது அம்சங்களாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர்.
Now, as a particle of gold is also particle, a drop of water of the ocean is also salty. Similarly, we, the living entities, being part and parcel of the Supreme Controller, Ishwara, Bhagavan, or Lord Sri Krishna, we have got, qualitatively, all the qualities of the Supreme Lord in mind.
தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கின்றதோ, அதுபோல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அம்சங்களாகையால் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் அணுவளவில் நம்மிடம் உள்ளது.
Because we are minute Isha, subordinate Isha. We are also trying to control. We are just trying to control over the nature. In the present days, you are trying to control over the space. You are trying to float imitation planets. So this tendency of controlling or creating is there because partially we have got the controlling tendency.
ஏனெனில் நாம் மிகச்சிறிய ஈஸ்வரன்கள், கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். இப்போது விண்வெளியையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வது போல. ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இதுபோன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது.
But we should know that this tendency is not sufficient. We have the tendency of controlling over the material nature, lording it over the material nature. But we are not the supreme controller. So that thing is explained in the Bhagavad Gita.
பௌதிக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது.
Then, what is this material nature? The nature is also explained. The nature, material nature, is explained in the Bhagavad Gita as inferior prakriti. Inferior prakriti and the living entities are explained as the superior prakriti.
ஜட இயற்கை என்றால் என்ன? இது கீதையில் கீழ்நிலை பிரகிருதி அல்லது கீழ்நிலை இயற்கையாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் உயர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். பிரகிருதி கீழ்நிலையாலும் சரி உயர்நிலையானாலும் சரி எப்போதும் கட்டுப்படுத்தப்படுகின்றது.
பிரகிருதி மீன்ஸ் which is controlled, which is under prakriti, real meaning of prakriti is a woman or a female. Just like a husband controls the activities of his wife. Similarly, the prakriti is also a subordinate, predominated.
பிரகிருதி என்பது பெண்பால். மனைவியின் செயல்கள் கணவனால் கட்டுப்படுத்தப்படுவதைப் போல பிரகிருதியும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றாள். பிரகிருதி எப்போதும் கீழ்ப்படைந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதும் ஆகும்.
The Lord, the Supreme Personality of Godhead, is the predominator, and this prakriti, both the living entities and the material nature, they are different prakritis or predominated, controlled by the Supreme.
உயிர்வாளிகள் பௌதிக இயற்கை ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர்.
So, according to Bhagavad Gita, the living entities although they are parts and parcels of the Supreme Lord, they are taken as Prakriti. It is clearly mentioned in the 7th chapter of the Bhagavad Gita, yes, aparayam, itastu vidhi apara. This material nature is aparayam, itastu, and beyond this, there is another Prakriti, and what is that Prakriti? Jeeva-bhuta, this.
Gita in padi, uyirvaligal, paramapurusharin amsangal endra podhilum, பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் 5வது பதத்தில் இது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அபரேயம் இதஸ்வன்யாம் பிரகிருதியும் வித்திமே பராம் ஜீவபூதாம். இந்த பௌதிக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதியாகும். ஆனால் இதற்கு அப்பால் ஜீவபூதாம் உயிர்வாளிகள் என்ற வேறொரு பிரகிருதி உள்ளது.
So, this Prakriti, the constitution of this Prakriti is constituted by three qualities. The mode of goodness, the mode of passion, and mode of ignorance. And about these modes, three different kinds of modes, goodness, passion, and ignorance. There is eternal time. And by combination of these modes of nature and under the control, under the purview of this eternal time, There are activities which is called karma.
பௌதிக இயற்கை மூன்று குணங்களால் அமைந்ததாகும். நற்குணம் சத்வ, தீவிர குணம் ரஜோ, அறியாமை குணம் தமோ என்பன அவை. இக்குணங்களுக்கு மேல் நித்தியமான காலம் உள்ளது. இயற்கை குணங்களின் கலவையினாலும் நித்தியமான காலத்தின் பார்வை மற்றும் கட்டுப்பாட்டினாலும் செயல்கள் நடைபெறுகின்றன. அவை கர்மா என்றழைக்கப்படுகின்றன.
These activities are being done from time immemorial, and we are suffering or enjoying the fruits of our activities.
இந்த செயல்கள் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றின் பலன்களால் நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கின்றோம்.
Just like in the present life also, we enjoy the activities, the fruits of our activities. Suppose I am a businessman and I have worked very hard with intelligence and I have amassed a vast amount of bank balance. Now, I am the enjoyer. Similarly, suppose I start in my business with a vast amount of money, but I failed to make it successful, I lost all the money. So I am sufferer.
உதாரணமாக, ஒரு வியாபாரியான நான் புத்திசாலித்தனத்துடன் கடுமையாக உழைத்து மிகுந்த செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வியாபாரியான நான் புத்திசாலித்தனத்துடன் கடுமையாக உழைத்து மிகுந்த செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நான் இன்பம் அடைகிறேன். ஆனால் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் நான் துன்பப்படுவேன்.
So, in every field of life, we enjoy the result of our work. This is called karma.
இதுபோல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் நமது செயல்களின் விளைவுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கிறோம். இதுவே கர்மா என்றழைக்கப்படுகிறது.
ஈஸ்வர ஜீவா பிரகிருதி, ஆர் தி சுப்ரீம் லார்ட், ஆர் தி லிவிங் என்டிட்டி, the material nature, the eternal time, and our different activities. These things are explained in the Bhagavad Gita.
Ishwara, Paramapurushar, Jiva, Virvali, Prakriti, Yerkai, Kalam, Nithyamana Kalam, Karma, Sayal, ஆகியவை அனைத்தும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன.
Now out of these five, the Lord, the living entities and the material nature and time, these four items are eternal.
இந்த ஐந்தில் பகவான் உயிர்வாளிகள், ஜட இயற்கை, காலம் ஆகியவை நித்தியமானவை.
Now, manifestation of Prakriti may be temporary, but it is not false. Some philosophers say that this manifestation of material nature is false.
பிரகிருதியின் தோற்றம் தற்காலிகமானதாக இருக்கலாம், ஆனால் அது பொய்யல்ல. சில தத்துவவாதிகள் இயற்கையின் தோற்றம் பொய் என்று கூறுகின்றனர்.
But according to the philosophy of Bhagavad Gita, or according to the philosophy of the Vaishnavas, they do not accept the manifestation of the world as false. They accept that the manifestation is real, but it is temporary.
Anal. பகவத்கீதையின் தத்துவப்படி, வைஷ்ணவர்களின் தத்துவப்படி இது அவ்வாறல்ல. உலகின் தோற்றம் பொய்யாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, உண்மையானதாக ஆனால் தற்காலிகமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
It is just like a cloud takes place in the sky and the rainy season begins, and after the rainy season there are so many new green vegetation all over the field, we can see. And as soon as the rainy season is finished, then the cloud is vanquished. Generally, gradually, all this vegetation dry up and again the land becomes barren.
அது வானில் நகர்ந்து செல்லும் மேகம் அல்லது பயிர்களை வளமுறச் செய்யும் மழைக்காலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. மழைக்காலம் முடிந்தவுடன் மேகங்கள் அகன்று மழையால் வளம் பெற்ற பயிர்கள் எல்லாம் வாடிவிடுகின்றன.
Similarly, this material manifestation takes place at a certain interval. We will understand it, we will know it from the pages of the Bhagavad Gita. Bhutta bhutta praliyate. These manifestation becomes magnificent at a certain interval, and again it disappears. That is the work of the Prakriti. But it is working eternally. That the Prakriti is eternal. It is not false. Because the Lord has accepted mama Prakriti, my Prakriti.
இது போல பௌதிக தோற்றமானது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தோன்றி சிறிது காலம் இருந்து பின் மறைகிறது. இவையே பிரகிருத்தியின் செயல்களாகும். ஆனால் இந்த சுழற்சி நித்தியமாக செய்யப்படுவதால் பிரகிருதி நித்தியமானதாகும், பொய் அல்ல. பகவான் இதை என்னுடைய பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார்.
அபராயம் இதஸ்து வித்தினை பிரகிருதி பரம் பின்னா பிரகிருதி பின்னா பிரகிருதி அபரா பிரகிருதி. This material nature is a separate energy of the Supreme Lord, and the living entities, they are also energy of the Supreme Lord, but they are not separated. They are eternally related.
இந்த ஜட இயற்கை பகவானிடமிருந்து பிரிந்த சக்தியாகும். அதுபோல ஜீவராசிகளும் பகவானின் சக்தியே, ஆனால் அவர்கள் பிரிவுபடாதவர்கள், நித்தியமான உறவு கொண்டவர்கள்.
So, the Lord, the living entity, the nature, material nature and time, they are all eternal.
எனவே பகவான் உயிர்வாளி, ஜட இயற்கை, காலம் இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை, நித்தியமான விஷயங்கள்.
But the other item, karma, is not eternal. The effects of karma or activity may be very old. We are suffering or enjoying the results of our activities from a time immemorial. But still we can change the result.
இருப்பினும் கர்மா நித்தியமானதல்ல. கர்மத்தின் விளைவுகள் மிக பழையதாக இருக்கலாம், அது உண்மையே. நினைவை கட்டாத காலத்திலிருந்து செய்த செயல்களின் பலன்களை நாம் இன்ப துன்பமாக அனுபவிக்கிறோம். ஆனால் நமது கர்மத்தின் விளைவுகளை நம்மால் மாற்ற இயலும்.
That will depend on our perfect knowledge.
இம்மாற்றம் நமது அறிவின் பக்குவத்தை பொறுத்தது.
We are engaged in various activities undoubtedly, but we do not know what sort of activities we shall adopt that will give us relief from the actions and reactions of all activities. That is also explained in the Bhagavad Gita.
நாம் பற்பல செயல்களில் ஈடுபட்டுள்ளோம். இந்த செயல்கள் எல்லாவற்றின் விளைவு, அதன் பின் விளைவுகளிலிருந்து விடுபெற எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாக நாம் அறிய மாட்டோம். ஆனால் இதுவும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது.
Now, the position of Ishvara is a supreme consciousness. Position of Ishvara, the supreme Lord, is supreme consciousness, and the jivas or the living entities, being parts and parcels of the supreme Lord, he is also conscious.
முழுமுதற் கடவுள் ஈஸ்வரன் உன்னத உணர்வு நிலையில் உள்ளார். உயிர்வாளிகளான ஜீவன்கள் பகவானின் அம்சங்கள் என்பதால் அவர்களும் உணர்வுடையவர்கள்.
Living entity is also conscious. The living entity is explained as prakriti, energy, and the material nature is also explained as prakriti. But amongst the two, one prakriti, the jivas, they are conscious, the other prakriti is not conscious. That is the difference.
Jada iyarkai, uyirvali aage irandume, முழுமுதற் கடவுளின் சத்தியமாக ஜட இயற்கை, உயிர்வாளி ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளின் சக்தியாக, பிரகிருதியாக விளக்கப்படுகின்றன. ஆனால் இவை இரண்டில் ஒன்றான ஜீவன் உணர்வுடையவன், ஆனால் மற்ற பிரகிருதியோ உணர்வற்றது. இதுவே வித்தியாசம்.
Therefore, the jiva prakriti is called superior because the jiva has consciousness. Similar to the Lord. The Lord is supreme consciousness. One should not claim that a jiva, a living entity, is also supremely conscious.
பகவானை போல உணர்வுடன் இருப்பதால் ஜீவ பிரகிருதி உயர்ந்தவனாக சொல்லப்படுகின்றான். பகவானுடைய உணர்வு உயர்ந்த உணர்வாகும். அத்தகு உயர்ந்த உணர்வும் உயிர்வாளிகளான ஜீவனின் உணர்வும் சமமானவை என்று வாதிடக்கூடாது.
No. A living being cannot be supremely conscious at any stage of his perfection.
தனது பக்குவத்தின் எந்த நிலையிலும் ஜீவன் உயர் உணர்வுடையவனாக ஆக முடியாது.
This is a misleading theory. This is misleading theory. But he is conscious, that's all. But he is not supreme conscious. The supreme conscious.
எனவே ஜீவனால் அப்படி ஆக முடியும் என்னும் கொள்கை நம்மை வழிதவறி நடத்திச் செல்வதாகும். ஜீவன் உணர்வுடையவனாக இருக்கலாம், ஆனால் பக்குவமான உணர்வோ உயர் உணர்வோ அவனிடம் கிடையாது.
இட் வில் பி எக்ஸ்பிளைன் இன் தி பகவத் கீதா இன் தி சாப்டர் வேர் தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தி ஜீவா அண்ட் ஈஸ்வர் இஸ் எக்ஸ்பிளைன்ட் கேத்ரா கேத்ராஜ்யம் இஸ் கேத்ரஜ்ஞா ஹஸ் பின் எக்ஸ்பிளைன்ட் that the Lord is also Khetragna or conscious and the Jivas or the living beings, they are also conscious. But the difference is that a living being is conscious within his limited body, but the Lord is conscious of all bodies.
ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு பகவத்கீதையின் 13 அத்தியாயத்தில் விளக்கப்படும். சேத்ரஜ்ஞா எனப்படும் பகவான் உயிர்வாளிகளைப் போல உணர்வுடையவரே, ஆனால் உயிர்வாளிகள் தமது குறிப்பிட்ட உடலை பற்றி மட்டுமே உணர்கின்றனர். பகவானோ எல்லா
உடல் in every living being, therefore he is conscious of the psychic movements, activities of the Lord, of the particular jiva. We should not forget.
ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலும் வாழ்வதால் அனைத்து ஜீவன்களின் தனிப்பட்ட இயக்கத்தையும் அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். நாம் இதனை மறக்க கூடாது.
It is also explained that the Paramatma, the Supreme Personality of Godhead, is living in everyone's heart as Ishvara, as the controller. And he is giving direction. He is giving direction. Sarvasya chaham hridi sannivishtya. Everyone's heart he is situated and he gives direction to act as he desires. The living entity forgets what to do.
மேலும் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் வடிவில் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் ஆள்பவராக ஈஸ்வரனாக உரைகின்றார் என்றும், ஜீவன் தனது இச்சைக்கேற்ப செயல்பட அவரே வழிகாட்டுகிறார் என்றும் விளக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்வாளி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மறக்கிறான்.
First of all, he makes his determination to act in certain way, and then he is entangled in the actions and reactions of his own karma. But after giving up one type of body, when he enters another type of body, just like we give up one kind of dress, one type of dress for another type of dress, similarly, it is explained in this Bhagavad Gita that Vasaṃsi Jinnāni Jathāvihāya, one as one changes his different dresses. Similarly, the living entities, they are also changing different bodies, transmigration of the soul, and pulling on the actions and reactions of his past activities.
முதன்முதலில் அவன் குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட முடிவெடுக்கிறான். பின்னர் தனது சொந்த கர்மத்தின் செயல்களிலும் விளைவுகளிலும் சிக்கிக் கொள்கிறான். ஆடைகளை அணிந்து களைவதைப் போல ஒரு உடலை விட்ட பின் வேறொரு உடலில் புகுகிறான். இவ்வாறு மாறும்போது தனது கடந்த கால செயல்களுக்கேற்ப விளைவுகளையும் பின் விளைவுகளையும் அனுபவிக்கிறான்.
When a living being is in the mode of goodness, in sanity, and he understands what sort of activities he should adopt, and if he does so, then the whole actions and reactions of his past activities can be changed.
தூய்மையுடன் சத்துவ குணத்தில் நிலை பெற்று தான் மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் யாவை என்பதை அவன் புரிந்து கொள்ளும்போது இந்த கர்மங்களை மாற்ற முடியும். அவன் அவ்வாறு செய்தால் தனது கடந்த கால செயல்களின் விளைவுகளையும் பின் விளைவுகளையும் மாற்றிவிட முடியும்.
Therefore, karma is not eternal. Other things, out of the four, five items, Ishara, Jiva, Prakriti, Kala and Karma, these four items are eternal, whereas the karma, the item known as karma, that is not eternal.
எனவே கர்மா என்பது நித்தியமானதல்ல. இதன் காரணத்தால்தான் ஐந்து விஷயங்களில் ஈஸ்வரன், ஜீவா, பிரகிருதி, காலம் மற்றும் கர்மா நான்கு நித்தியமானவை, கர்மா நித்தியமானதல்ல.
Now, the conscious Ishara, the supreme conscious Ishara, and the difference between the supreme conscious Ishara, the Lord, and the living being is, in the present circumstances, is like this.
Bhagavan, உயிர்வாளிகள் ஆகிய இருவரின் உணர்வும் ஆன்மீகமானவை. உணர்வுகள் ஆன்மீகமானவை என்பதன் அடிப்படையில் உன்னத உணர்வுடைய ஈஸ்வரன் உயிர்வாளியை ஒத்துள்ளார்.
Consciousness of both of the Lord and the living entities, they are, this consciousness is transcendent. It is not that this consciousness is generated by the association of this matter. That is a mistaken idea. The theory that consciousness develops under certain circumstances of material combination is not accepted in the Bhagavad Gita.
உணர்வு ஜடத்தின் சேர்க்கையால் உற்பத்தியாவதல்ல. அது ஒரு தவறான கொள்கையாகும். ஜட கலவியின் சில குறிப்பிட்ட நிலைகளில் உணர்வு உற்பத்தியாகின்றது என்னும் கொள்கை பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை.
Consciousness may be pervertedly reflected by the cover of material circumstances, just like light reflected through a colored glass may seem according to the color.
வண்ண கண்ணாடியின் மூலம் பிரதிபலிக்கப்படும் ஒளி வண்ணமுடையதாக காணப்படுவதை போல பௌதிக சூழ்நிலையின் திரைகளால் உணர்வு தெரிந்து பிரதிபலிக்கப்படலாம்.
Similarly, the consciousness of Lord, it is not materially affected.
இருப்பினும் பகவானின் உணர்வு ஜடத்தால் பாதிக்கப்படாததாகும்.
The Supreme Lord, just like Krishna, he says that mayadhakshena prakriti.
Mayadhakshena prakriti engirar Bhagavan Krishnar.
When he descends in this material world, his consciousness is not materially affected.
Avar inda jada ulagirku irangi varugail avarudu unarvu ஜடத்தால் பாதிக்கப்படுவதில்லை.
Had his consciousness been materially affected, he was unfit to speak about the transcendental subject matter in the Bhagavad Gita.
அவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் பகவத்கீதை போன்ற ஆன்மீகமான விஷயங்களை பேச அவருக்கு தகுதி இருக்காது.
One cannot say anything about the transcendental world without being free from the materially contaminated consciousness.
பௌதிகத்தின் களங்கமான உணர்விலிருந்து விடுபடாத ஒருவர் ஆன்மீக உலகை பற்றி எதுவும் கூற இயலாது.
So, the Lord was not materially contaminated. But, and our consciousness at the present moment is materially contaminated.
எனவே, இறைவன் பௌதிகத்தால் களங்கப்படுபவர் அல்ல. நமது உணர்வோ தமது தற்போதைய நிலையில் பௌதிகத்தால் கலங்கப்பட்டுள்ளது.
So whole thing, as the Bhagavad Gita teaches, we have to purify the materially contaminated consciousness.
கலங்கப்பட்ட இவ்வுணர்வை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பகவத்கீதை கற்பிக்கின்றது.
And in that pure consciousness, the actions will be done. That will make us happy. We cannot stop.
தூய உணர்வு நிலையில் நமது செயல்கள் ஈஸ்வரனின் இச்சையுடன் ஒருங்கிணைந்து இருக்கும். அது நம்மை மகிழ்விக்கும்.
We cannot stop our activity. The activities are to be purified. And these purified activities are called bhakti.
இதற்காக நமது தினசரி செயல்கள் அனைத்தையும் நாம் நிறுத்திவிட வேண்டும் என்பதல்ல, மாறாக நமது செயல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்.
Bhakti means they appear also just like ordinary activity, but they are not contaminated activities. They are purified activities.
தூய்மையான செயல்கள் பக்தி என்று அழைக்கப்படுகின்றன. பக்தி செயல்கள் சாதாரண செயல்களைப் போல தோன்றலாம், ஆனால் அவை கலங்கமற்றவை.
So, an ignorant person may see that a devotee is working like an ordinary man.
ஓர் அறிவற்ற மனிதன் வேண்டுமானால் பக்தனும் சாதாரண மனிதனைப் போல செயல்படுபவராகவும் தொழில் புரிவதாகவும் எண்ணலாம்.
But a person with poor fund of knowledge, he does not know that the activities of a devotee or the activities of the Lord, they are not contaminated by the impure.
ஆனால் இறைவனின் செயல்களோ பக்தனின் செயல்களோ அசுத்த உணர்வாலோ பௌதிகத்தாலோ கலங்கமடைவதில்லை என்பதை மதிகுன்றிய அம்மனிதன் அறிவதில்லை.
Consciousness of matter, the impurity of the three gunas, modes of nature, the transcendental consciousness. So, our consciousness is materially contaminated, we should know.
அச்செயல்கள் இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கும் திவ்யமான செயல்களாகும். எனினும் தற்போதைய நிலையில் நம்முடைய உணர்வு கலங்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
Now, when we are such materially contaminated, that is called our conditioned stage.
பௌதிகமாக அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கும் போது நாம் கட்டுண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம்.
Conditioned stage. And the false ego, the false consciousness. The false consciousness means is exhibited under the impression that I am one of the product of this material nature. That is called false ego.
கட்டுண்ட நிலையில் நான் ஜட இயற்கையின் படைப்பு என்ற பொய்யான உணர்வு வெளிப்படுகிறது. இதுவே அகங்காரம் எனப்படும்.
The whole material activities, jasatma buddhi kunapeti dhatuke, jasatma buddhi kunapeti dhatuke. One who is absorbed in the thought of bodily conception. Now the whole Bhagavad Gita was explained by the Lord, because Arjuna represented himself with bodily conception.
உடல் தொடர்பான எண்ணங்களில் மூழ்கியவனால் தனது நிலையை புரிந்து கொள்ள முடியாது. உடல் சம்பந்தமான கருத்துக்களிலிருந்து அவனை விடுதலை பெறச் செய்வதற்காகவே பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இந்த விவரத்தை பகவானிடமிருந்து பெறுவதற்காக அர்ஜுனன் தன்னையே அந்த சூழ்நிலையில் வைத்துக் கொண்டான்.
So, one has to get free from the bodily conception of life. That is the preliminary activity for a transcendental.
வாழ்க்கையின் உடல் சார்ந்த எண்ணங்களிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டும். இதுவே ஆன்மீகவாதியின் ஆரம்ப செயலாகும்.
Who wants to get free? Who wants to be liberated? He has to learn first of all that he is not this material body.
விடுதலை பெற விரும்புபவன், முக்தி பெற விரும்புபவன், முதலில் தான் இந்த ஜட உடல் அல்ல என்பதை உணர வேண்டும்.
சோ திஸ் கான்சியஸ்னஸ் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் வென் வி ஆர் ஃப்ரீட் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் தட் இஸ் கால்ட் முக்தி.
முக்தி என்றால் பௌதிக உணர்விலிருந்து விடுதலை என்பதே பொருள்.
முக்தி ஆர் லிபரேஷன் மீன்ஸ் டு பிகம் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் இன் தி ஸ்ரீமத் பாகவத் ஆல்சோ தி டெஃபினேஷன் ஆஃப் liberation he said mukti hitva anatha rupam sarupena avastiti mukti means liberation from the contaminated consciousness of this material world.
Srimad Bhagavatathilum mukti endral enna endu varaiyarakkapattullathu. முக்திர் ஹித்வா அந்யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதா. முக்தி என்றால் ஜட உலகில் கலங்கப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தூய உணர்வில் நிலை பெறுவதாகும்.